வானலை சிறப்பு நேர்காணல் வானலையிலே நாம் சந்திக்க இருப்பவர் கதாசிரியர் மற்றும் இயக்குனர் நடிகர் ஆர் பாண்டியராஜன் அவர்கள். வணக்கம் திரு பாண்டியராஜன் அவர்களே.
வணக்கம் வணக்கம். ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்த சின்னவனை சிட்னியிலிருந்து அழைக்கும் பெரிய உள்ளங்களுக்கு நன்றி.
முதலில் 25 ஆண்டு காலங்களுக்கு மேலாக கலைத்துறையிலே நீங்கள் இருக்கின்றீர்கள், அதற்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
ரொம்ப ரொம்ப நன்றி. 25 வருஷம்ன்றது ஒரு எண்ணிக்கையை தவிர எப்பவுமே பின்னோக்கி பார்ப்பதில்லை. நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு. ஆனா ஒரு அப்பப்போ ஒரு பிறந்தநாள் விழா மாதிரி இந்த ஆன்பாவத்துக்கு ஒரு 25வது பிறந்தநாள் விழா கொண்டாடின உணர்வு தான்.
ஆனாலும் மகிழ்ச்சி, உங்களை போன்ற கலைஞர்களை நாம் ஆஸ்திரேலிய மண்ணிலும் இங்கே இருக்கின்ற உங்களுடைய ரசிகர்களுக்கும் மீண்டும் உங்களுடைய குரலை அறிமுகப்படுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். பாண்டியராஜன் என்ற ஒரு கலைஞன் திரைப்பட இயக்குநராக நடிகராக எப்படி வந்தார், அவருடைய அறிமுகம் எப்படி இருந்தது?
பாண்டியராஜன் ஒரு பள்ளி படிக்கும் காலத்திலேயே அந்த எனக்கு வந்து இசை மீது கொண்ட ஆர்வம். வந்து ஒரு இசை நிகழ்ச்சியில ஒரு ரெண்டு சின்ன சிறுவர்கள், அதாவது சம்பத் செல்வன் சொல்லிட்டு குலதெய்வ ராஜகோபாலுடைய மகன்கள், குலதெய்வ ராஜகோபால் ஒரு வில்லுபாட்டு பண்ணுவாரு. அந்த நிகழ்ச்சிக்கு இடைவேளையில அவன் ரெண்டு பசங்களும் வந்து ஒருத்தர் கிட்டாரு ஒருத்தர் ஹார்மோனியத்துல என்னடி ராக்கம்மா பாட்டை வாசிப்பாங்க. அதுக்கு பிரமாதமான கைத்தட்டில் இருந்தது. அத பார்க்கும் போது ஏன் நாமளும் அப்படி கைத்தட்டு வாங்க கூடாது ஒரு முதல் உத்வேகம். அதுக்கப்புறம் நான் போயிட்டு எங்க அப்பா கிட்ட போய் அப்பா என்ன ஹார்மோனியம் கத்துக்கணும்னு சொன்னேன். ஆனா ஒரு பல்லவன் டிரான்ஸ்போர்ட் ஓட்டுநர் ஆகிறது கூட எங்க அப்பா நமக்கு எதுக்குட அதெல்லாம் சொல்லாம என்னை கொண்டு போயிட்டு மியூசிக் காலேஜ்ல சேர்ந்து மியூசிக் ஸ்கூல் கூட்டு போனாங்க. அங்க ஹார்மோனிய வாத்தியார் இல்ல, வயல் வாத்தியார் தான் இருந்தது, அதனால வயல்ல சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தமிழ் சிக்கல் இருந்து போயிட்டு வயலின் கத்துக்கிட்டேன். அந்த வயலின் கத்துக்கும் போது நிறைய நாடக நண்பர்கள்லாம் நடிப்பு கிடைக்குது. அப்ப தைதாப்பட்டுல ஸ்ரீராம்னு ஒரு நாடக நடிகர், அவருக்குடைய நட்பு கிடைச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நாடகம்லாம் நடிக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் என்சிசியில நான் இருந்தப்போ ஒரு கேம்ப்ல ஒரு நாடகம் போட்டேன். அந்த நாடகம் அந்த கேம்ப்ல இருந்து 64 பள்ளிக்கூடத்துல சிறந்த நாடகமா தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் படித்த பள்ளிக்கூடமான மாதிரி உயர்நிலை பள்ளிக்கு ரோலிங் கப் கிடைச்சது. அதுதான் முதன் முதல் நான் ஒரு ஜனங்களால் கைதட்டப்படுவேன் என்ற ஒரு நம்பிக்கை ஊட்டுறது. அதான் ஒரு பிள்ளையார் குழி.
அதற்கு அப்புறமாக
அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்பு தேடி நிறைய இடத்துக்கு போட்டோ எடுத்துல போவேன். அப்ப என் கூட நிறைய பேர் நடிகர்கள் வாய்ப்பு கேட்டு வந்திருப்பாங்க. அவங்க உருவத்தான் பார்ப்பேன், அவங்க இருக்கிற உயரம் கலரு அவங்களுடைய ஆஜான பகவான தோற்றம் பார்த்து இவரும் வாய்ப்பு கேட்டு நம்மளும் வாய்ப்பு கேட்டா மரியாதை இருக்காதுன்ட்டு அதுக்கப்புறம் தான் உதவி இயக்குநராக போகலாம்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சியில இருந்தேன். அப்போ திரு வசனகர்த்தா தூயர் அவர்கள்ட்ட போயிட்டு நான் ஆபீஸ் பாயா வேலைக்கு சென்றேன். அங்க வந்து திரு பாக்யராஜ் அவர்கள் அங்க வந்தாங்க. அவங்க விடிய வரை காத்திருக்காங்க. அந்த படத்து கதை விவாதத்தெல்லாம் அங்க நடக்கும். அது என்னன்னா வந்து எனக்கு அங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் டிஃபனு பஜ்ஜி போண்டா வடெல்லாம் வாங்கி வச்சுட்டு காப்பி எல்லாம் வாங்கி வச்சுட்டு நான் வெளியே போயிடணும். அதுக்கப்புறம் தான் அவங்க கதை பேசுவாங்க. இப்ப கதை பேசுறது எப்படி கத்துக்கிறதுக்காக அந்த கதவுகளுக்கு கிட்ட ஒரு சின்ன கல்லு வேற வச்சிருவேன். ஒரு சின்ன அந்த கல்லால அந்த கதவு முழுசா மூடாது. அந்த கதவுகளுக்கு வழியாத கதை பேசுறத கத்துக்கிட்டு இதான் டிஸ்கஷன் கத்துக்கிட்டு தான் நான் பயிற்சி பெற்றேன். அதுக்கப்புறம் எங்க உறுதியாளர் கிட்ட ஒரு 3-4 முறை முயற்சி பண்ணி வாய்ப்பு கேட்டு கடைசியில மௌனகிரிங்க ஷூட்டிங் அப்போ நான் போயிருந்தப்போ டைரக்டருடைய உதவியாளர்கள்லாம் நண்பராயிட்டாங்க. அதனால நீங்க வாப்பான்னு கூட்டு போயிட்டாங்க. அங்க போனா உன்னையாரியா கிளாப்படி சொல்றதுன்னாரு. அப்புறம் நான் காலில் இருந்து அழுது சார் எனக்கு அப்பா இல்லை சார், நீங்கள் எனக்கு சம்பளம் கூட தரவானா, எனக்கு வேலை கற்றுக் கொடுத்தா போதும், சினிமாவில் எனக்கு அவ்வளோ காதல் இல்லை. சரி சரி அப்படின்னாரு. அன்றைக்கி தான் ஒரு உதவி இயக்குநராக சேர்ந்து அவர்கிட்ட பயிற்சி எடுத்து என்னுடைய முதல் படம் மௌனஜனங்கள் என்று போயினாலே வெளியே கத்திரி அந்த இடத்துல தோறும் போய் தாலி காலையும் இப்படி வாழ்க்கை பயிற்சி முகாம் அது.
அதாவது ஒரு உதவி இயக்குநராக உங்களுடைய குருநாதர் பாக்யராஜ் அவர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன?
எல்லாமே என்னன்னா, இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேட்டி கொடுக்கறதா கூட அது கூட அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து சினிமாவுடைய ரசிகன், சினிமா படம் தியேட்டர்ல பாப்பா அவ்வளவுதான், சினிமா எடுக்கணும் எப்படி, சினிமாவில் இருந்தா எப்படி நடத்துக்கணும் எப்படி, அதெல்லாம் நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சமா மெருகேத்திக்கிட்டேன். அது அவரிடம் கற்றுக்கொண்டது. அதுக்கப்புறம் நான் பார்த்த படங்கள், நான் பார்த்த மனிதர்கள், நான் பார்த்த சம்பவங்கள், இதையெல்லாம் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா கோர்த்து 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 என்னை நான் வளர்த்துக்கொண்டேன்.
அதாவது உங்களுடைய முதல் படம் கன்னிராசி, அந்த கன்னிராசி என்ற திரைப்படத்தை இப்பொழுது பார்த்தாலும் மிகவும் கலகலப்பான ஒரு திரைக்கதை அம்சம் கொண்ட ஒரு படம். ஆனால் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ், அதனுடைய சோக முடிவு என்பது படத்தினுடைய வெற்றியை பாதித்ததா?
வெற்றியை பாதிக்காத படம், வெற்றி படம் தான். பட் நீங்க கேட்ட அருமையான விஷயம் என்னன்னா, அதுக்கான கிளைமேக்ஸ் அது அல்ல. அவங்க ரெண்டு பேரும் அந்த செவாதோஷன்றது ஒண்ணு இல்ல அப்படின்னு முறியடிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பிரபு ரேவதியும்
சரி,
கல்யாணம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அவங்களுடைய வயோதிக தோற்றம் காமிச்சு அவங்களுடைய பிள்ளைகள், சின்ன வயசுல ரேவதி, சின்ன வயசுல பிரபு, அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போவாங்க. அந்த மாதிரிதான் நான் முடிச்சேன். ஆனா முதல் முதல் சொல்லும் போது இந்த மாதிரி இந்த கிளைமேக்ஸ் சொல்லிட்டேன் ப்ரொடியூசர்கிட்ட. ஆனால் அவரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இந்த ஐயோ ரேவதி செத்து போற மாதிரி கதை சொல்லிட்டேன், நீ போய் திடீர்னு மாத்திரையா இருந்தாங்க. அது வியாபாரத்துல பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கிளைமேக்ஸ் எடுத்து. ஆனா என்னுடைய எண்ணத்துக்காக நான் ஒரு கரெக்டி கார்டு ஒன்று போட்டிருப்பேன் ஒரு படம் முடியும் போது. இந்த முடிவு இது ஒரு நிகழ்ச்சிக்கான முடிவு தானே தவிர நிஜத்தை இதை பின்பற்றாதீர்கள் முடிச்சிருப்பேன்.
அருமை அருமை.
ஆமா,
அந்த படத்தை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது ஆண்பாவம். அந்த ஆண்பாவம் படம் 25 வருடங்கள் கழித்தும் இன்றும் பலராலும் விரும்பி ரசிக்கப்படுகின்ற ஒரு படங்களில் ஒன்றாக போற்றப்படுகின்றது. அந்த ஆண்பாவம் திரைப்படத்தினுடைய 25வது ஆண்டு விழாவையும் சிறப்பாக நடத்தி இருக்கின்றீர்கள் அண்மையிலே. அந்த விழாவை பற்றி சொல்லுங்களேன்.
விழா எடுக்கலான்னு டக்குன்னு தோணுச்சு. 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு படத்துக்கு விழா எடுக்கலான்றது, அது அப்புறமா இது தேவையா அப்படின்னு எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது விழா முயற்சிகள் எடுக்கும்போது சிலர் முகம் சுருங்குச்சு, சிலர் முகம் வந்து அப்படி அப்படின்னு ஆச்சரியத்தில் விரிஞ்சது. நான் எப்பவுமே முன் வைக்க கால பின் வைக்க கூடாதுன்னு அப்படின்னு ஆரம்பிச்சேன். அந்த இது என்னன்னா, நம்மள நம்மளே ஃப்ரெஷ்
பண்ணிக்கிறதுதான்.
அந்த புத்தகத்தை திரைக்கதை வெளியிட்ட அன்னைக்கு அதுல வந்து 800 போட்டத ஆண்பாவம் 25 இது கொஞ்சம் ஓவரா இல்ல அப்படின்னு நானே என்ன கேள்வி கேட்ட மாதிரி போட்டு, எப்படி நம்ம வந்து கொஞ்சம் வாக்கிங் போறது, ஹெல்த் செக்அப், அப்புறம் யோகா, மெடிடேஷன், இப்படி நம்ம உடல் மேல் உள்ள அக்கறை எப்படியோ அதன் மேல்
இளையராஜாவோடு நீங்கள் சந்தித்த அந்த நெகிழ்வான தருணங்களையும் குறிப்பிட்டிருந்தீர்கள்.
அது நான் அவருக்கு கண்டிப்பா அழைப்பு கொடுக்கணும்ன்றது நான் என்னுடைய தீர்மானமான எண்ணம். அவர் வீட்டுக்கு போனேன், வீட்டுல அவர் இல்ல, அங்க ஒரு பத்திரிக்கை கொடுத்துட்டேன். கொடுத்துட்டா அவருக்கு போய் சேரும் அப்படின்னா கூட நேரடியா கொடுக்கலன்னா உள் மனசு கேட்கல. அவர் பிரசாத் ஸ்டுடியோல இருக்காருனாங்க, வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுத்தாலும் நேரம் பிரசாத் ஸ்டுடியோக்கு போறேன். போன ராஜா அவர்கள் தனியாக இருந்தார் அறையில. நான் போன உடனே, சார் ஆன்பாவம் 25 என்னை கொண்டு போய் மக்களிடம் சேர்ந்ததுல உங்க பங்கு பெரிய பங்கு, அதுக்கு நன்றி சொல்லதான் வந்திருக்கேன். எப்படி சார் நன்றி சொல்றது அப்படின்னு சாஷ்டாகமா அவர் காலில் வந்து அவர் பாதத்தில் நான் என் நெத்தியை தொட்டு வணங்கி எழுந்தேன். என்னை அறியாமல் மனமடங்க கண்ணில் கண்ணீர் வந்தது. எந்த விதமான ஒரு சோகமோ எந்த விதமான ஒரு என்ன சொல்றது அந்த கண்ணீருக்கு காரணமே இல்லை, அது பாட்டு கண்ணீர் கொட்டுச்சு, நான் அப்படி அழுதே இல்லை. அது நன்றி தான். உடனே ராஜா அவர்கள் வந்து உன்னை எப்பயோ நானு தண்ணி தெளிச்சு வச்சுட்டேன்னாரு. அந்த அர்த்தம் புரியல, தண்ணி தெளிச்சு விட்டு என்ன இந்த சாக்கான இல்லையா, நான் ஊர்ல இருந்து புறப்பட்டு நாங்க அண்ணன் தம்பியில வரும்போது எங்க அம்மா என்ன தேவ உங்களை தண்ணி தெளிச்சு விட்டுட்டா அப்படின்னாங்க. அந்த வகையில உடனே நான் தண்ணி தெளிச்சு விட்டேன், அப்பதான் எனக்கு நிம்மதி வந்தது. அதுக்கப்புறம் உனக்காவது ஒரு ஒருத்தர் ஒரு நீ போய் உதவி இயக்குனர் சேர்ந்த உனக்கு வேலைதான் சொல்லி கொடுத்தாங்க, அதை பத்தி நீ சினிமா பார்த்த, எனக்கு யாரியா என்னையா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ட்டு அவருடைய தாயார் வந்து ஒரு ரேடியாவை 400 ரூபாய்க்கு விற்று அந்த 400 ரூபாய் கொடுத்ததான் எங்க அம்மா எங்களை ஊருக்கு அனுப்பிச்சாங்க சென்னைக்கு. அதுல ஒரு 50 ரூபாயாவது எனக்கு கொடுப்பான்னு அந்த அம்மா கேட்கல, அப்படிப்பட்ட ஒரு தாயின்னு அவருடைய நிகழ்வை என்கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. எனக்கு அதனால சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஆனா அந்த பகிர்ந்துகிட்டாருன்ற எண்ணமே எனக்கு வந்து ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன்.
கண்டிப்பாக கண்டிப்பாக
என்னுடைய என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதம் உனக்கு உண்டு, அது போதற்கு
உண்மை உண்மை. அந்த நெகிழ்வான தருணங்களை பற்றி பேசும் பொழுது ஆண்பாவம் படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு பலமாக தூணாக இருந்தது அந்த படத்தினுடைய பாடல்களும் பின்னணி இசை இல்லையா?
நிச்சயமா பின்னணி இசை வந்து நிறைய இணையதளத்திலாம் போட்டிருப்பாங்க. அவருடைய குறிப்பிடப்பட்ட படங்களில் ஆண்பாவம் பின்னணி இசை முக்கியம் அப்படின்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, அந்த படத்துக்கு பூஜைக்கு ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு போய் கேட்ட சொன்னேன். அப்போ அவருடைய தேதி இல்லாத காரணத்தால் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கேன் முதல்ல, நான் ஷூட்டிங் பூஜை போட்டு ஷூட்டிங் ஆரம்பிச்சது மட்டும் இல்ல டப்பிங்கே முடிச்சிட்டேன். முடிச்சிட்டு அவரை போய் பாக்குறேன், அதாவது அந்த தியேட்டர் சாங் இருக்கும் இந்திர வந்து சந்திர வந்து வந்து அதெல்லாம் நானா யூகித்து இதெல்லாம் இருக்கணும் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப வந்து நான் நின்றுதான் என்ன எங்கேயே நிக்கிறேன், நீ ஷூட்டிங் போலயா? நானு ஷூட்டிங் போனது மட்டும் இல்லங்க டப்பிங் முடிச்சிட்டேங்க. அப்படியே நான் ஆச்சரியத்தோட இன்னைக்கே படத்தை போடுறாரு, அன்னைக்கு ஈவினிங்கே படம் போட்டு காமிச்சேன். மறுநாள் காலையில 7 மணிலிருந்து காலையில 9 மணிக்குள்ள அந்த படத்தில் வரும் அத்தனை பாடலுக்கான டியூனையும் போட்டாரு. 9 மணிக்கு ரீரிகாரிங் ஆரம்பிச்சுட்டு முதல்ல ரீரிகாரிங்க, அதுக்கப்புறம் தான் பாடல் பதிவு, பாடல் பதிவும் பாடல் ஷூட்டிங் நடந்துச்சு. அதனால அந்த படத்தின் மேல அவருக்குள்ள ஈடுபாட்டால உடனே ரீரிகாரிங் ஆரம்பிச்சாரு. அந்த ரீரிகாரிங்ல நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா எல்லாமே பிரமாதம். நான் சீதாவின புதுமுகம், அவருடைய அறிமுக ஷாட்ல அவர் சாமிக்கு மட்டும் வீட்டுக்கு ஓடி வர மாதிரி ஷாட்டு, நான் வந்து ஒரு 10 ஷாட் எடுத்திருந்தேன். நான் புதுமுகம் மாத்திய ரொம்ப நேரம் காமிச்சா நல்லா இருக்காதுன்ட்டு ஒரு 3 ஷாட் தான் எடுத்திருந்தேன். அதுக்கு அவர் வாசிச்ச பின்னணி இசையை பார்த்த உடனே சார் 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 எதுக்கு சார் சொல்லிட்டு அதுக்கு இன்னும் ஷாட்ல எடுத்திருக்கேன், இசை வந்து இன்னும் அதிகம் வரன்றதுக்காக அந்த ஷாட் நான் ஒட்டணும்னு சொல்லி ஓடி போய் ஐடி மறுபடியும் ஜாயின் பண்ணி அந்த ஷாட் எல்லாம் போடுறேன். அற்புதமான பின்னணி இசை பண்ணியிருந்தாரு. அது கிட்டத்தட்ட ஒரு வசனகர்த்தாவுடைய
உண்மை உண்மை. அதை நீங்கள் மிகவும் அழகா சொல்லியிருக்கீர்கள். அதுல குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் என்னவென்றால், இந்த ஆண்பாவம் திரைப்படத்தினுடைய அந்த பின்னணி இசை என்பது ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கும் ஒரு உயிரை கொடுக்கின்ற வகையில அமைந்திருந்தது இல்லையா?
இந்த விழாவில் ஆண்பாவம் 25 அந்த படத்துல பணியாற்றினவங்க ஒவ்வொருத்தரும் கூப்பிடும் போதும் அந்த பின்னணி இசை போட்டுதான் கூப்பிட்டேன்.
ஓ அருமை.
எல்லாருக்கும் ஐயோ அந்த 25 வருஷம் பின்னோக்கி எங்களை கூட்டு போச்சுன்னு எல்லாம் நிகழ்ந்தாங்க. அதே மாதிரி அந்த பணம் புத்தகம் வெளியிட திடீர்னு பெட்டி வந்தாச்சு பெட்டி வந்தாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பணப்பெட்டிக்குள்ள புத்தகத்தை குறிச்சுதான் அந்த ஆன்பாவம் திரைக்கதை வெளியிடப்பட்டது.
அருமை. உண்மையிலேயே அதை ஒரு புதுமையாச்சு இருக்கிறீர்கள். அதுல இன்னொரு படியும் அவதானித்திருந்தேன், இந்த படம் பொதுவாக 80களின் ஆரம்பத்திலே பின்னணி இசை என்பதை பெரிதாக பேசாத ஒரு காலகட்டத்திலே ராஜா ஒரு ராஜாங்கமே படைத்திருக்கின்றார். அதிலே உங்களுடைய ஈடுபாடு, அதாவது சில இடங்களிலே இப்படியான பின்னணி இசை வர வேண்டும் என்று நீங்கள் ராஜாவை கேட்டுக்கொண்டிருந்தீர்களா? அது முழுக்க முழுக்க ராஜாவுடைய சுதந்திரமாக இருந்ததா?
முழுக்க முழுக்க ராஜா அவர்களுடைய சிந்தனை செயல் அவருடைய உழைப்பு
தான்.
ராஜா அவர்களிடம் அபிப்பிராயம் சொல்வார் அளவுக்கு பாண்டியராஜன் இல்லை, அது தெரியும். காட்சிகளை நான் சில நேரங்களில் அவற்றில் இப்படி ஒரு காட்சி அப்படின்னு சொல்லுவேன் தவிர இதற்கு இப்படி இசை வேண்டும் என்று நான் கேட்டதே இல்லை. நான் எடுத்து போன காட்சிய இவ்வளவு நல்லா இருக்குது அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டது அவருடைய பின்னணி இசைக்கு அப்புறம்
தான்.
நம்ம அவர்கிட்ட 60% கொடுத்தோம், 100% ஆக்கி கொடுத்துருவோம்.
அந்த படத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விடயம், கொல்லங்குடி கருப்பாய், அவரை போன்ற ஒரு திரைப்படத்துக்கு அந்நியமான ஒரு பாத்திரத்தை நடிக்க வைத்தது மட்டுமல்லாமல் அவர் ஒரு 4 பாடல்களையும், அதாவது நாட்டுப்புற பாடல்களையும் பாடியிருப்பார் இல்லையா? அது கூட
அற்புதமான ஒரு ஒரு இதயம் அது. அன்பு, வெகுளித்தனம், அப்புறம் என்ன சொல்றது, உலக மரியாதை, உலக புகழ் பெற்றாங்க அவங்க.
ஆமா ஆமா ஆமா.
அவங்க என்ன பேரன்னு தான் கூப்பிடுவாங்க. நான் ஒரு நிகழ்ச்சியை சொல்லணும், நான் ஒரு விபத்துல சிக்கிட்டேன் ஒரு தடவை, ஒரு கார் விபத்துல. நான் மருத்துவமனையில் இருந்தப்போ என்னை பார்க்க யார் வந்தார்கள் அப்படின்னு நான் எதிர்பார்த்தனால அவங்கெல்லாம் கூட வரவில்லை. ஆனா கொல்லங்குடி கற்பாய் அவர்கள் அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து மருத்துவமனையில
கேட்கவே மெய் சிலிர்க்கின்றது. ஆனால் அப்படியான
எல்லா படங்களும் மேக்சிமம் என்னுடைய கோபாலா கோபாலன் குஷ்புக்கு பாட்டியா
போட்டிருப்பேன்.
எனக்கு கபடி கபடியில எனக்கு அம்மாவை நடிச்சிருப்பாங்க. எல்லா படத்துக்கும் அவளை கூட்டு வந்து அவளை கௌரவிக்கணும், சந்தோஷப்படுத்தும்.
அவரை அதாவது திரைப்படத்திலே நடிக்காத ஒரு அப்படியான ஒரு பாத்திரத்தை, ஒரு மனிதரை நடிக்க வைக்கும் பொழுது ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் இடம்பெற்றிருந்தன?
நான் குறிப்பிட்டேன், வி கே ஐயா வந்து அவ்வளவு பெரிய சீனியர், பல தலைமுறைகளை சந்திச்சவர்.
ஆமாம்,
அவரும் கொல்லங்குடி கருப்பாய் நடிக்கிற ஒரு காட்சியில அந்த அம்மா ஒரு டைலாக் கொஞ்சம் மாத்தி சொன்னாங்க. நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், திடீர்னு வந்து வி கே ஐயா வந்து இந்த இடத்துல நீங்க இந்த வசனத்தை வெட்டிட்டீங்கம்மா, இது இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. உடனே அந்த அம்மா, நீ ஒண்ணு என்ன சொல்லாத, நீ தான் தப்பு தப்பா பேசுறீங்க. என்ன வந்து இப்படி சொல்றாங்களோ அந்த கடுகளும் கோபம் இல்லாம அவங்க ஒரு யதார்த்தத்தை ரசிச்சாரு அவரு. பல சம்பவங்கள்
அந்த படத்திலே அந்த கொல்லங்குடி கருப்பாய் அவர்களுடைய அந்த நாட்டு பாடல்களை புகுத்த வேண்டும், அவருக்கு இப்படி நல்லா பாட வரும் என்ற ஒரு உண்மையை கண்டறிந்தவர் சார்.
ஏன்னா அவங்க பாடகியா இருந்த பிறகுதான் அவங்க கூப்பிட்டேன். அவங்க வந்து தொலைக்காட்சியில பாடுவாங்க. ஒரு பெரிய ரகசியம் சொல்றேன், அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் இருக்கும்போது அவங்க பாடுறாங்க, அதை புதுமை பண்ணலாம் சொல்லிட்டு அவங்களுடைய நாட்டுப்புற பாடல் ஒன்று பாடுவாங்க. அதுக்கு இன்றைய நவீன இசையோடு இன்னொருத்தர் பாடுவாரு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க. அதை அன்றைய முதல்வர் மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்கள் பார்த்து உடனே தொலைக்காட்சிக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு அவங்க அவங்களுடைய இயல்பு அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி அதை மாத்திரத்துக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க, அவங்கள தனியா பாட விடுங்க, அவங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு தகவல்
சொன்னார்.
அது தெரிஞ்ச செய்தி.
இந்த வேளையிலே இந்த ஆண் பாவம் என்ற அந்த திரைப்படம் ஒரு முழுமையான முழுநீள நகைச்சுவை சித்திரம், அதே நேரத்திலே வித்தியாசமாக எல்லோரையும் கவரக்கூடிய ஒரு படமாக இருந்தது. அந்த படம் உருவாத அந்த கதை உருவாவதற்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்ததா?
இன்ஸ்பிரேஷன் சிந்தனை யோசிக்கிறது தான் எனக்கு. அதுல ஒரு விஷயம் பொண்ணு பார்க்க போன இடத்துல அதே ஊர்ல இருக்கிற வேற ஒரு பொண்ணை போய் பாத்துட்டான். அப்ப எனக்கு அது யோசிச்ச உடனே இவன் பார்க்க வேண்டிய பொண்ணு இன்னொன்னு இருக்கு, அந்த பொண்ணை பார்க்க வேண்டிய மாப்பிள்ள
இன்னொருத்தருக்கான்,
இதுல கதை கிடைக்குது அப்படின்னு தான் நான் டிராவல் பண்ணேன். அதுல என்னன்னா எப்பவுமே இவன் கட்டிக்க வேண்டிய பொண்ணு அவன் கட்டிக்குவான், அவன் கட்டிக்க வேண்டிய பொண்ணு இவன் கட்டிக்குவான்னு முடிப்பாங்க. ஆனால் பாண்டியனுடைய தம்பியா நான் நடிச்சது இந்த கேரக்டர் கொஞ்சம் சுவரிசியமா இருந்ததால இந்த கேரக்டருக்கு அண்ணன் கட்டிக்க வேண்டிய பொண்ணு தம்பி கட்டிக்கிட்டாங்க
பின்னணி. அதுக்கு
பின்னால் பல ரகசியம் பண்ண உடைக்கிறேன். அந்த பாடல் வந்து நான் முழுமையா ஒரு புதுமுகமா நான் இருந்து என்ன முழு பாட்டு ரசிப்பாங்களா என்ற அச்சம் எனக்கு வந்துருச்சு. பாட்டுக்கு சுச்சுவேஷன் முதல் போது கதை சொல்லும் போது ராஜா சார் சொல்லிட்டேன். ஆனா பாட்டு அவரு உனக்கு ஒரு பாட்டு சொன்னீங்க சொல்லிட்டு டியூன் போட ஆரம்பிக்கும் போது எனக்கு அந்த அச்சம் வருது. அதுக்காக தான் நான் என்ன பண்ண அந்த பாட்டை அடுத்த படத்துக்கு வச்சுக்குவோம். அடுத்த படம் மனைவி ரெடின்னு ஒண்ணு, அதனால சில வரிகள்லாம் இருக்கும். பொண்டாட்டியை லவ் பண்ணுங்க, நம்ம தகப்பம் பேச்சு தாய் பேச்சு கேட்கணும்ட்டு மனைவி ரெடியினுடைய கதையினுடைய ஒரு சாரத்தை அதுல
வச்சிருப்பேன்.
ஆனா அந்த பாட்டு பிரபலமா வந்த உடனே என்னுடைய தயாரிப்பாளர் வந்து சுப்பிரமணியம் அவர் சொன்னாரு, இந்த பாட்டுக்கு வாங்க இந்த படத்துக்கு, இது அடுத்த படத்துக்கு வச்சுக்கல உடனே உன் பாட்டு நல்லா வந்தவொடனே உங்க சொந்த படத்துக்கு வச்சுக்கலாம்னு கேட்டாரு.
கேட்டா
அப்படிலாம் இல்லைங்க, இதுக்கே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இதுக்கே பண்ணேன், இந்த படத்துக்கே பண்ணேன். அப்ப ஒரு துணிச்சல் தான். அப்ப வந்து லேடி அதாவது பெண்கள் வந்து நடனத்துக்கு வந்தவங்க அப்பெல்லாம் நிறைய பேர் வெளியூர் போயிட்டாங்க, ஆளுங்க இல்ல. அது உடனே எடுத்தாலும் ஆட்கள் இல்ல, பெண்கள் இல்லாங்க, பெண்கள் இல்ல ஆண்களை
வச்சுக்கோன்ட்டேன்.
ஆமா புதுசா செட்டு போடணும், நாங்க செட்டு போறதுக்கு நேராகும், பணம் செலவாகும். நாங்க அப்ப செட்ட பிரிங்க ட்ரெயின் செட்டு தான். இப்படி வந்து ஒரே நாளில் டக்கு டக்கு டக்குன்னு முடிவெடுத்து அந்த பாட்டு படி ஷூட் பண்ணேன். அதுக்கு காரணம் துணிச்சல். அப்போ வந்து இறங்குன்ற பயம் அறியாது, என்ன ஏன் பண்ணக்கூடாது, நல்லா தானே இருக்கும் அப்படின்ற ஒரு ஏமான அந்த நம்பிக்கை.
இந்த படத்திற்கு ரசிகர்களுடைய அமோக வரவேற்பு தவிர விருதுகள் என்ற ரீதியிலே எப்படியான ஒரு அங்கீகாரத்தை பெற்றது?
விருதுகள் இப்ப நான் சொல்றேன், அதுக்கு வந்து சினிமா எக்ஸ்பிரஸ் வந்து சிறந்த புதுமுக நடிகராக எனக்கு கொடுத்தாங்க. தின இதழ் பத்திரிகையில திரு ஜே பி ஆர் ஐயா அவங்க வந்து எனக்கு சிறந்த புதுமுகமா ஒரு ஷீல்டு கொடுத்தாங்க. மற்றபடி எனக்கு வந்து பெரிய பெரிய என்னென்ன அரசு சார்ந்த விருதுகள் நான் இதுவரையிலும் எதையும் பெறவில்லை.
நெத்தியடி என்ற ஒரு திரைப்படத்திலே இசையமைப்பாளராக வந்தீர்கள், அந்த இசையமைப்பாளராக வர வேண்டும் என்ற அந்த தன்னம்பிக்கையை உண்டு பண்ணியது உங்களுடைய ஆரம்ப இசை அறிவு அப்படியா?
ஆமா ஆமா, உள்ளுக்குள்ள அந்த இசை இருந்ததால எப்படியாவது படத்துக்கு மியூசிக் கொண்டோம்னா அப்படி எந்த தயாரிப்பாளருக்கும் துணிச்சல் தேவையா இருக்குவாங்க. அந்த நெத்தியடி படத்தினுடைய தயாரிப்பாளர் என் மாமனார் அவிநாஷ் படி அவர்கள். நான் மியூசிக் பண்றேன் அவரால் மறுக்க முடியல, ஏன்னா மாப்பிளையா
போயிட்டேன்.
அதனால நான் துணிஞ்சு அந்த படத்துக்கு இசையமைச்சேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட யாரும் வந்து நீங்க ஏங்க இசையமைக்கணும்னு கேட்கவே
இல்லை. அந்த படத்துல
இசையினுடைய
அந்த படத்துல நல்ல பாடல்களும் இருந்தன கேட்கக்கூடிய வகையில
இருந்தது, யாரும் கேட்கல. ஒரு அதாவது ஏதோ பண்ணுன்றது ஓகே, அடடா ஆஹா பிரமாதம், அதுதான் வேணும் சினிமால ஏதோ பண்ணுன்ற மாதிரி தான் இருந்தது. நான் நினைச்சு
உங்களுக்கு இடையில
எனக்கு சந்தோஷம் என்னன்னா, நான் இசையமைப்பாளராகி அந்த ஒரு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் ஒர்க் பண்ண தவிர என்னால் ஒரு இசையமைப்பாளரை அறிமுகப்படுத்துற அளவுக்கு துணிச்சல் இருந்தது. தேவா சாருடைய புதல்வர் ஸ்ரீகாந்த் தேவாவை டபுள்ஸ் படத்தில் நான் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தி இன்னைக்கு ஒரு வெற்றிகரமான இசையமைப்பாளராக இருக்காரு, ஒரு என்ன பார்த்தோம்னா அண்ணனை நன்றியோடு சொல்ற ஒரு நல்ல இதயம் எனக்காக ஒரு பெரிய பெருமை.
கண்டிப்பாக கண்டிப்பாக. இதேவேளை இன்னும் ஒரு பெருமையும் உங்களுக்கு வாய்த்திருக்கிறது, ஆனால் அது ரசிகர்கள் ரீதி ரசிகர்கள் மட்டத்திலே ஒரு பெரிய அங்கீகாரத்தை பெறாவிட்டாலும் கூட உண்மையிலேயே அது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரும் அங்கீகாரமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது இயக்குநர் பாலு மகேந்திராவினுடைய இயக்கத்திலே இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா மற்றும் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இருவரும் இணைந்து பணியாற்றிய என் இனிய பொன்னிராவே, அந்த படத்திற்கு நீங்கள் நாயகனாக நடித்திருந்தீர்கள். ஆனால் படம் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் வந்ததனால் ஒரு பெரிய அங்கீகாரத்தை எடுக்க முடியாமல் போய்விட்டது இல்லையா?
நீண்ட இடைவெளி இல்லாது ஒரு நூற்றாண்டு தொடங்கி அடுத்த நூற்றாண்டு
அதுதான்.
சினிமா என்னன்னா, சினிமா ஒரு ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமா இருக்கும்போது கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க
கண்டிப்பா,
அது கரைஞ்சி போச்சுன்னா ஃப்ரீயா கொடுத்தவங்க சாப்பிடப்பட்டாங்க.
அருமையா சொன்னீர்கள்.
அதனால அது அற்புதமான இயக்குநர் பாலுமேந்திரா அவர்கள் அந்த படத்துடைய முதல் டைட்டில் என்னன்னா அப்பா அம்மா விளையாட்டு.
ஓ அப்படிதான்
ஆரம்பிக்கப்பட்டது. ஆமா அப்படிதான், அப்படிதான் டைட்டில் அது ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இடைவெளிகள் நிறைய வந்தது. நாம எப்பவுமே நடந்த சோக சம்பவங்களை விபத்துகளை எல்லாம் பதிவு பண்ணுவாங்க. பாலுமேந்திரா அவர்கள் இயக்கத்திலும் பாண்டியராஜன் நடித்திருக்கிறான். மெல்லிசை மன்னரும் இசைஞானியும் இசையமைத்த அந்த படத்தில் பாண்டியராஜன் ஒரு டைட்டில் வருது, அதுல என்னுடைய உருவம் வருது, அது சந்தோஷம்.
அந்த பெருமை இருந்தால் போதும்
போதும் போதும்.
நிச்சயமாக ஒரு பெரும் நாயகனாக, அதாவது 90களிலே எல்லா தரப்பு மக்களாலும் ரசிக்கக்கூடிய ஒரு நாயகனாக இருந்தீர்கள். இடையிலே ஒரு தேக்கம் இருந்தது. மீண்டும் கோபாலா கோபாலா திரைப்படத்தின் மூலம் ஒரு மறு அறிமுகம் கிடைத்தது. ஆனால் அந்த அறிமுகத்தை அந்த வெற்றியை உங்களால் நீண்ட காலம் தக்க வைக்க முடியாமல் போனதற்கு ஏதாவது காரணம் இருக்குமா?
நிறைய இருக்கும். அதாவது நான் வந்து கோபாலா கோபாலா தாய்க்கிழமை தாய்க்கிழமை காலம் மாறி போச்சு, அட்ரஸ் அட்ரஸ் கும்பகோணம் கோபால் இப்படி பல படங்கள் கொடுத்துருக்கிறேன். அந்த நேரத்தில் அது என்னன்னா சில விஷயங்கள் தவிர்க்க முடியாமல் இருக்கலாம். இப்ப நம்ம வந்து இயக்கும் போது நமக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்க முடியாது. கம்மியான பிரச்சனை இருக்கும்போது இயக்கும் போது பரவாயில்ல, கொஞ்சம் பிரச்சனைகளுடைய விகிதாச்சாரம் அதிகமா இருக்கும் போது இயக்கும் போது நான் கொஞ்சம்
அச்சப்படுவேன்.
அதனாலதான் வருது. இப்ப அதெல்லாம் உடச்சி வெளியே வந்து மறுபடியும் நம்ம வந்து என் மகன் நடிக்கிறானா நான் டைரக்ட் பண்றேன் வந்துருதுல்ல ஒரே மாதிரி வெற்றிகள் தொடர்ந்தே வந்திருந்தால் அதற்கு பிறகு அது ஒரு வாழ்க்கையும் அல்ல, சோரிசியும் அல்ல, அது வந்து ஒரு உப்பு தப்பு இல்லாது.
கண்டிப்பா
நீங்க ஒரு நாள் எடுத்துக்கொண்டாலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையோ சொல்லுவாங்கல்ல, காலையில 7:30 ராகுகாலம், 9:30 யமகண்டம், குளி, அப்புறம் நல்ல நேரம் குளி ஜெயிக்கிறது. ஒரு நாள்லயே இத்தனை விஷயங்கள் மாறி மாறி வரும்போது ஒரு மனிதனுடைய வாழ்வியலில் எத்தனை மாற்றம் வரும்?
நிச்சயமாக நிச்சயமாக. அது
பகல் இரவு போலதான், பகல் இரவு போல் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை.
உண்மை.
அது 25 ஆண்டுகளுக்கு பிறகும் சிட்னியிலிருந்து ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து ஒரு அருமையான நண்பர் என்னை பேட்டி காண்கிறார் என்ற இந்த நிகழ்வை நான் மகிழ்ச்சியோடு ரசிக்கணும் ருசிக்கணும், அதை ஏற்றுக்கணுமே தவிர என்னைக்கோ எப்போ ஒரு நாள் காலையில டிஃபன் கேட்ட உடனே 1 hour லேட்டா என் வைஃப் கொடுத்தாங்கன்னு அதை சொல்லுவாங்க.
சரியாக சொன்னீர்கள். கண்டிப்பாக. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோடு நடித்த ஒரு பெருமை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. தாய்க்கு ஒரு தாலாட்டு மற்றும் முத்துக்கள் 3, அந்த அவரோடு நடித்த அனுபவங்களிலே மறக்க முடியாது.
மிக மிக மிக, அதாவது நடிகர் திலகத்தோடு ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டால் போதும் என்னுடைய அதிகபட்ச ஆசை.
ஆமாம்.
ஆனா தாய்க்கு ஒரு தாலாட்டுல அவர் எனக்கு தந்தையாகவும் எனக்கு தாயாக நாட்டிய பெருடைய பத்மினி அம்மா. இந்த வாய்ப்பு அவர்கள் கிடைக்குமான்னு இப்ப நினைச்சு பார்த்தா என்னை பார்த்து கிள்ளி பார்த்தவங்களும் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. அது அற்புதமான நடிகர், உலகம் போட்டு ஒரு நடிகர், அவருக்கு மகனா நடிச்சது பெரிய பாக்கியம். அவரு என்னை வந்து ஒரு செல்ல பிள்ளை மாதிரிதான் ட்ரீட் பண்ணார். முதல் 2 நாட்கள் மட்டும் ஒரு நடிகை அப்படின்னு பார்த்தாரு. மூணாவது நாள் நாலாவது நாள்லாம் ஏன் சொல்ற சொல்றதுக்கு சந்தோஷமான விஷயம், அவரு ஊட்டியில குளிர்ல அவரு எங்களை ஒதுக்கு போறப்ப சிறுநீர் கழிக்க போகும்போது துணைக்கு செல்றதுக்கு யாருன்னா பாண்டியா வாடான்னு கூட்டு
போவாரு.
அந்த அளவுக்கு எனக்கு வந்து பெரிய பெருமை, நடிகர் திலகத்தோட நடித்திருக்கிறேன், மக்கள் திலகத்தோட பழகி இருக்கிறேன்,
அந்த பெருமை இருக்கிறது. இந்த உங்களுடைய திரைப்படங்களிலே ஆரம்ப காலத்திலே உங்களுக்கு வெற்றியை கொடுத்த படங்களிலே ஒன்று கதாநாயகன். அந்த படத்தினுடைய மூலக்கதை மலையாளத்திலே இருந்தது. அதே போன்று ஆமாம், உங்களுடைய கோபாலா கோபாலாவை மலையாளத்தில் வாங்கி ஒரு பெரும் வெற்றி படமாக கொடுத்திருந்தார்கள்.
அதாவது சில வெற்றிகள் நாம தான் சொல்லிக்கணும். பெரும்பாலும் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு வாங்கப்பட்ட கதைகள் தான் அதிகம் ரீமேக். ஆனால் கோபாலன் கோபால தமிழில் இருக்கப்பட்டு மலையாளத்துக்கு வாங்கின பெருமை
அதேதான், அதைத்தான் அங்கே குறிப்பிட்டேன். ஆமாம், அந்த பெருமை
அதை எனக்கு கௌரவிச்சாங்கன்னா அந்த படம் நான் பாக்குறேன். முதல்ல கம்பெனி பேர் போடுறாங்க டைட்டில்,
சரி.
அடுத்து அந்த படத்தினுடைய டைட்டில் மிஸ்டர் பட்லர், அதுக்கு அடுத்த பேரு ஸ்டோரி ஆர் பாண்டியராஜன் போட்டாங்க. கதாநாயகன் பேருக்கு முன்னாலே என் பேர் போட்டாங்க. எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிச்சு. என்னன்னா கதாசிரியர்கள் அவருக்கு கொடுத்த முக்கியத்துவம், அது மட்டும் இல்ல அந்த படம் வெற்றி போடாங்க.
ஆமாம், ஒரு மிக பெரும் நடிகர் திலீப் அவர்கள் நடித்து ஒரு வெற்றி பெற்ற ஒரு படம். ஆமாம்,
அவர் அற்புதமான ஒரு நண்பர். அவர் அந்த வெற்றிக்காக எனக்கு ஒரு பரிசு கொடுத்தார். என்னன்னா அவர் தயாரித்த கதா விசேஷன் என்ற மலையாள படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை நடிக்க வச்சார்.
ஓஹோ ஓஹோ, நன்றி கடன் அந்த பெருமையாக.
நன்றி, அது இது யாருக்கு வரும் அந்த எண்ணம்.
உண்மை உண்மை. நீங்கள் உதவி இயக்குநராக இருந்த பொழுது நடந்த சுவாரஸ்யமான விடயங்களிலே ஒன்று நான் நினைக்கின்றேன், தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலே நீங்கள் ஒரு ஏகபோக உரிமை எடுத்து இசைஞானி இளையராஜாவினுடைய ஒரு மட்டை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று குருநாதரிடம் சொல்லி பயன்படுத்தினீர்களாம். அந்த அனுபவம்
ரொம்ப ரொம்ப என்னுடைய எனக்கே தெரியாத ஜாதகங்கள் சொல்றீங்க, மறந்து போன ஜாதகங்கள் சொல்றீங்க. அத அந்த அற்புதமான ஒரு டியூன் போட்டாங்க. போட்ட உடனே என்னுடைய குருநாதர் வந்து அது ரொம்ப லென்த்தா இருக்கு, அப்புறம் ரொம்ப உச்ச ஸ்தாயில பாட வேண்டி இருக்கு, அது வேணுமானாரு. சார் அற்புதமா இருக்கு சார், ஏன்னா அந்த உச்ச ஸ்தாயில பாடும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாடுற மாதிரி தெரியுது, அதுக்காக தான் எங்க டைரக்டர் வேண்டாம்னாரு. இல்ல சார் வேணும்னு என்ன, அதே பாடல் அந்த படத்துல பயன்படுத்தல, அதே பாடல் மலையாளத்துல ஓலங்கள்ன்ற படத்துல ஜானகி அம்மா பாடினாங்க, தும்பேவா தும்ப குளத்தில் இருந்து. அந்த பாடலுக்கு தேசிய விருது கிடைச்சது அந்த அம்மாவுக்கு. ஏன்னா அது ஒரு பெண் பாடகி பாடும்போது அந்த உச்சஸ்தாயி வந்து எவ்வளவு போனாலும் அருமையா இருக்கும். அதுவும் ஜானகி அம்மாவுக்கு சொல்லவே வேணாம், குயில் அது ஆண் பாடும்போது அந்த உச்சஸ்தாயி போகும்போது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அந்த டியூனுக்கு நான் இது எங்க நேரத்துக்கு அதை போட்டு காமிச்சேன், ஐயோ அற்புதமா இருக்கு அந்த பாட்டு, ஐயோ இதாங்க நமக்கு ராஜா சார் போட்டு காமிச்சாரு அப்படின்னு நான் சொன்னேன். இது ஞாபகம் வச்சு நீங்க சொன்னீங்க, ஏ இசை நாலேஜ் சொல்ல மாட்டேன், இது அறிவு கேட்ட ஒரு சில விபத்தான சம்பவத்தில் இது ஒண்ணு,
ஆனால் அது ஒரு இன்பமான விபத்தாக அமைந்திருக்கிறது.
ஆமா ஆமா,
தூக்கம் வராத போது சிந்தித்தவை.
ஆமாங்க,
இப்படியான ஒரு நூலை எழுத வேண்டும் என்ற ஒரு ஆசை எப்படி வந்தது? அந்த நூலை நான் படித்த பொழுது மிகவும் சுவாரஸ்யமான இன்னொரு பரிமாணத்தை உங்களிடம் இருந்து பார்க்கக்கூடியதா இருந்தது. ஆமாம் ஆமாம்,
எனக்கு ஒரு அதை எழுதுறதுக்கான ஒரு பயன் என்ன இருக்கு, பலன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சிந்தியில இருந்துட்டு தூக்கம் வராத போது சிந்தித்தவை, ஏன்னா நாங்க இங்க தூங்கும் போது நீங்க முடிச்சிருக்கீங்க, நீங்க தூங்கும் போது நாங்க முடிச்சிருப்போம். ஆனா நீங்க எங்களுக்கு
தூக்கம் வராத போது படிச்சிருந்தோம். அந்த அந்த புத்தகத்தை நீங்கள் எழுத வேண்டும் என்ற ஆசை எப்படி வந்தது?
இல்ல ஏதாவது இந்த சமுதாயம் சமூகம் எனக்கு எவ்வளவு விஷயங்களை தந்திருக்கிறது. பாண்டியராஜன் ஒரு நடிகரை ஒத்துக்கொண்டது, பாண்டியராஜன் இயக்குநரை ஏற்றுக்கொண்டது. இந்த உருவத்தை தமிழ் மக்கள் மனதில் பதித்து வைத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்ன்ற எண்ணம் எப்பவுமே எனக்கு உண்டு. என்னால் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ பண்ணுவேன். அப்படி ஒரு முயற்சி தான் இது. உதவி இயக்குநராக இருந்தபோது நான் பட்ட விஷயங்கள் கண்ட அதாவது கேட்டது வந்தது வேதனைகள் இதையெல்லாம் தொகுப்பு தான் தேடல் புத்தகம், என்னுடைய முதல் புத்தகம் அது. அது அதுக்கப்புறம் அடுத்ததான் தூக்கம் வராது செஞ்சிட்டவரை. இப்ப நான் பாவ திரைக்கதை, அது மட்டும் இல்ல நான் குறும்படங்கள் எடுத்திருக்கேன்.
அதே நேரத்தில் அஞ்சல் வழியாக நீங்கள் ஒரு எம்ஏ பட்டதாரியாகவும் உருவெடுத்திருக்கிறீர்கள்.
பாருங்க, பண வசதி இல்லாமல் வறுமையின் காரணமாக படிக்காதவன் நான். நான் எஸ்எல்சி வரைக்கும் படிச்சுட்டு இருந்தப்போ அஞ்சல் வழி படிக்க வாய்ப்பு இருக்கும்போது ஏன் விடணும் அப்படின்னு சொல்லி விடாமுயற்சியாக எம்ஏ முடித்தேன். அதை பார்த்த அப்போது இருந்து என்னுடைய பேராசிரியர்கள்லாம் உங்களுடைய ஆர்வத்தை எல்லாம் பாராட்டணும், இதோட என்னை பாட்டீங்க எம்ஃபில் பண்ணுங்க. அப்புறம் தமிழ் சினிமா பற்றி ஒரு ஆய்வு பத்தி எம்ஃபில் பண்ணி எம்ஃபில்லும் பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போது நீங்க இவ்வளவு என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறதால மறைக்காம சொல்றேன், நான் இப்ப பிஹெச்டி பண்ணிட்டு
இருக்கேன். அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நன்றி. கலைஞர்களே, தமிழ் திரைப்பட கலைஞர்களின் சமுதாய பங்களிப்பு, அதான் தலைப்பு.
ஓஹோ, அருமை அருமை. இந்த நாங்கள் விட்ட இடத்திற்கு மீண்டும் வருகின்றோம். ஆண் பாவம், ஆண் பாவம் படத்தை இன்றைய ரீமேக் யுகத்திலே நீங்கள் மீண்டும் அந்த படத்தை ரீமேக் பண்ண ஆசை இருக்கின்றதா உங்களுக்கு?
கல்ச்சர், விஞ்ஞானம், வாழ்க்கை, பண்பாடு எல்லாமே இப்போ மாறி இருப்பதால் அதை ரீமேக் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா ஒரு நகரத்திலே எடுத்த படம் அதை வந்து இன்னைக்கு கொஞ்சம் பாலிஷ் பண்ணிடலாம். ஆனா ஒரு கிராமத்திலே எடுத்த படம் அதே அங்க பண்பாடு கலாச்சாரம் அப்படியே இருக்கிறதா என்றால் கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் செய்யணும். ஏன்னா இப்ப நீங்க நான் கோபாலா கோபாலா என்ற படம் எடுத்தேன், அதை பார்த்தா லிப்டுக்குள்ள மாட்டி போனாலும் குசுவோம். அந்த லிப்டுக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து மாடிக்கு வெள்ள பசிக்கும் ஒரு வெஜிடபிள் புலவு செஞ்சு கொடுத்தேன். அந்த ஒரு இரவு முழுக்க அந்த லிப்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு காட்சியினுடைய சுவரசியம். அந்த காட்சி இன்னைக்கு நான் படமாக்கணும்னா ஆக்க முடியாது. ஏன்னா ஒரு கேட்டரிங் படிச்ச ஒருத்தர் ஒரு டிவி டேஸ்டுக்கு வராரு ஒரு நிகழ்ச்சிக்காக, அந்த டிவி டேஸ்ட்ல பணியாற்று ஒரு பெண், இவங்க ரெண்டு பேருக்கும் செல்போன் இருக்காதா? அப்படி
இருந்தா
நாங்க லிப்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இல்ல அப்படியா செய்தி பரவிடும்.
கண்டிப்பா
அந்த காட்சியை நான் இப்ப பண்ண முடியுமா?
சரியா சொன்னீர்கள்.
அதனால காலப்பரிமாணங்கள் மாறும்போது அது பண்றது. ஆனா இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்வியை இன்று ஆன் பவுன் 25 விழாவிலே சமுத்திரசனி அவர்கள் முதல் கொண்டு நிறைய பேர் கேட்டாங்க. நீங்க மாட்டியும் சசிகுமார் பர்டிகுலரா என் பையன் கிட்ட சொல்றாரு, நான் சொன்ன சொல்லு அப்பா கிட்ட ஆண் பாவத்து மருந்து எதுக்கு சொல்லு அப்படின்ட்டு. எல்லோருடைய யோசனையும் நான் காதல வாங்கியிருக்கேன். அது ஒரு நாள் ஒரு ஸ்பார்க் ஆகும் போது நான் கண்டிப்பாக செயல்படுத்துவேன்.
அது என்னை போன்ற ரசிகனுடைய விருப்பமும் கூட. அதாவது உண்மையிலேயே சொல்ல போனால் என்னுடைய வானொலி அனுபவத்திலே எந்த விதமான ஒரு ஈகோவும் இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபர்களிலே இன்னொரு நபரை, இன்னொரு மனிதரை இன்று நான் வானொலி மூலமாக போட்டி காண்பது என்பது உண்மையிலேயே பெருமையாக இருக்கின்றது.
ரொம்ப ஒரு இவ்வளவு அன்பும் நாகரிகமும் ஒரு கடும் சொல் இல்லாமல் இவ்வளவு நேரம் பேசுறீங்கள, இதுக்கு நான் எப்படி நன்றி, உங்களுடைய பெற்றோருக்கு நன்றி சொல்லணும். உங்க மூணு அத்தனை பேருடைய பாதங்களுக்கும் நன்றி. ஏன்னா அவங்க அப்பா அம்மா எப்படி ஒரு பிள்ளைய பார்த்துருக்காங்கல்ல, நாகரீகம் அதாவது யாரிடம் எப்படி பேசுவது, இது இது முற்றுப்புள்ளியா, இது கமாவா, நாம பேசலாமா, அவருக்கு இன்னும் அவர் பேச்சு முடிக்கலையா, அப்புறம் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை சொல்லலாமா, இந்த விஷயங்கள் நிறைய பேர்த்து பேசும்போது இருக்கிறது இல்ல.
மிகுந்த மகிழ்ச்சி ஐயா. அதே நேரத்தில் நாம் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே உங்களுடைய இன்னொரு பரிமாணத்தோடு சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையும் இருக்கின்றது. இவ்வளவுக்கு நேரமாக 40 நிமிடங்களாக உங்களுடைய மனத்தை மிகவும் வெளிப்படையாக எமது நேயர்களுக்கு காட்டியமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அதாவது சித்திக்கு எவ்வளவு தூரம் பயணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல மணி நேரம் விமானம், பல நாட்கள் கப்பல். ஆனால் நம்ம உலக வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா சிட்னிக்கும் சென்னைக்கும் ஏதோ ஒரு ஒரு அரை அடி ஸ்கேல் கூட இருக்காது. ஆனா நீங்க எதோ என் பக்கத்தில் உட்காந்து பேசுற அளவுக்கு நெருக்கம் இருந்தது. இது அதாவது வரைபடத்தில் எல்லாரும் இருக்கிற அளவுக்கு தான் நம்ம கூடிய தூரமே தவிர தொலை தூரமே இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு.
மிகுந்த மகிழ்ச்சி.
ஆஸ்திரேலிய தமிழர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்றேன். அது மட்டும் இல்ல, நான் ஆஸ்திரேலியாவுக்கு மிக மிக நெருக்கமானவன். இந்த நேரத்தை சொல்லிக்கணும். மெல்போர்ன் இருக்கிற திரு பால்ராஜ் அவர்கள் என்னுடைய குடும்ப நண்பர்.
அவங்களுடைய
மெர்சி, அவங்களுடைய மனைவி, என் மனைவி அவங்களும் ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் பேசணும்னா அவங்களுக்கு தூங்க வராது. அதை விட அவர்களுடைய புதல்விகள் டயனா, நான்சி, அப்பு, இவங்க மூணு பேரும் எங்க குடும்பத்துல, அதாவது சென்னையில அவங்க இருக்கிற மாதிரியும் நாங்க மெல்போர்ன்ல இருக்கிற மாதிரியும் ஒரு உணவு ஏற்பட்டுல ஒரு அன்பு இதயங்கள். இத வந்து இந்த வானொலி வழியா அந்த அன்பு இதயங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துறாங்க. நாங்க நல்லா ஒரே குடும்பம், எங்களை எங்களையும் வாழ்த்தி கூடாது. அப்புறம் கேன்பரால இருக்கிற என்னுடைய நண்பர் பாலா, அவருடைய மனைவி வசந்தி, அப்புறம் அவருடைய மகன் மயூரன், அப்புறம் அவருடைய மகன் நீரோஷா, இதெல்லாம் இவங்க மறக்கவே முடியாது. அப்புறம் பிரிஸ்பன்ல இருக்கிற லெவன் குமார், அப்போ நிறைய நண்பர்கள் மறக்க முடியாதவங்களா இருக்காங்க. அத்தனை இதுகளுக்கும் இந்த நேரத்தை நடிக்கொள்ள வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
நன்றி திரு பாண்டியராஜன் அவர்களே.
நன்றி. நன்றி என்ற வார்த்தைக்கு மேல் ஒரு வார்த்தை தமிழில் கண்டுபிடித்து விட்டால் அதை நான் மீண்டும் சொல்லுவேன். நன்றி பாண்டியராஜனின் மகிழ்ச்சியான நன்றி.
நன்றி. நன்றி. வணக்கம்.